If we don't understand the reason why God sent the Holy Spirit to this earth, we'll never live the Christian life the way God wants us to.
இந்த நோக்கத்திற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை நாம் அறியாத பட்சத்திலே தேவனுடைய நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது.
There is a very important word that Jesus said in John 8:32.
யோவான் 8 ஆம் அதிகாரம் 32 ஆம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இயேசு சொல்லி இருக்கிறார்.
You must never forget it.
அதை ஒரு காலம் நீங்கள் மறந்து விட கூடாது.
Jesus said you shall know the truth and the truth shall make you free.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Free from what?
எதிலிருந்து விடுதலை?
That you can see in the next verse.
அதை நீங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கலாம்.
Verse 34, I say to you, everyone who commits sin is a slave of sin.
34 ஆம் வசனத்திலே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்.
Verse 36, but if the Son shall make you free, you shall be free indeed.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று 36 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
What freedom is he talking about in verse 32?
ஆகவே 32 ஆம் வசனத்திலே எந்த விதமான விடுதலையை குறித்து இயேசு பேசுகிறார்?
When you know the truth, you will be free from sin.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும்.
Not free from the Roman Catholic Church or the CSI Church or some other church.
இது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து விடுதலையாவீர்கள் அல்லது CSI சபையிலிருந்து விடுதலையாவீர்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட சபையிலிருந்து விடுதலை அல்ல.
Or free from some other religion.
அல்லது வேறொரு மதத்திலிருந்து விடுதலையாவீர்கள் என்பது அர்த்தம் அல்ல.
He's talking about being free from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாவதை குறித்து பேசுகிறார்.
You can leave one religion and go to another religion and still be a slave of sin.
நீங்கள் ஒரு மதத்தை விட்டுவிட்டு இன்னொரு மதத்தை தழுவி கொண்டிருந்தாலும் நீங்கள் பாவத்துக்கு இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்.
There are so many believers who left one church and gone to another church but they are still slaves of sin.
அநேக விசுவாசிகள் ஒரு சபையை விட்டுவிட்டு இன்னொரு சபையிலே சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனாலும் பாவத்துக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
What difference does it make?
அதற்கு என்ன இதனால என்ன ஒரு வித்தியாசம்?
It's like shifting from one house to another house.
இது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டை மாற்றுவது போல.
But still there's sin.
ஆனாலும் அங்கே பாவம் இருக்கிறது.
So that proves that you don't know the truth.
இது எதை நிரூபிக்கிறது? உங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை.
How do you know when you have known the truth?
சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று எப்படி அறிந்து கொள்ளலாம்?
You will become free from sin.
பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆவாய்.
Not forgiven.
பாவ மன்னிப்பு அல்ல.
More than forgiveness.
பாவ மன்னிப்பை காட்டிலும் அதிகமாக.
To be free, to be saved from sin, be free from sin is more than being forgiven of sin.
பாவத்திலிருந்து விடுதலை ஆவது, பாவத்திலிருந்து வெளியே வருவது என்பது பாவ மன்னிப்பை பெறுவதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
Supposing you have done a crime against somebody.
யாரோ ஒருவருக்கு விரோதமாய் ஒரு குற்றத்தை செய்து விட்டீர்கள் என்று
வைத்துக்
கொள்வோம். விளைவு நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டீர்கள்.
And you write to that person and say, I'm sorry for what I did.
நீங்கள் குற்றம் செய்த அந்த நபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். நான் செய்த காரியத்திற்கு மனம் வருந்துகிறேன்.
And he sends you a letter to your jail saying, I forgive you.
நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பதில் வருகிறது, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று.
Fully, I've forgiven you fully.
முழுமையாக உன்னை நான் மன்னித்து விட்டேன்.
Are you forgiven?
நீ மன்னிக்கப்பட்டு விட்டாயா?
Yes.
ஆம்.
But are you free?
ஆனால் விடுதலையாகி விட்டாயா?
No, you're still in the jail.
இல்ல, இன்னுமாய் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாய்.
So many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
They said, Lord, please forgive me.
ஆண்டவரே, என்னை மன்னியும்.
God has forgiven them.
தேவன் அவர்களை மன்னித்து விட்டார்.
But they're still in jail.
ஆனாலும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள்.
How do you know?
எப்படி தெரியும்?
They're still committing sin.
இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
When you know the truth,
சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது,
truth will open the prison doors and make you free.
சத்தியம் என்பது சிறைச்சாலை கதவுகளை திறந்து உன்னை விடுதலையாக்கும்.
I showed you the meaning of the name Jesus in Matthew 1:21.
மத்தேயு 1:21 லே வரக்கூடிய இயேசு என்ற பெயருக்குள்ள அர்த்தத்தை உங்களுக்கு சொன்னேன்.
Every time you use the name Jesus, remember that.
ஒவ்வொரு முறையும் நீ இயேசு என்ற பெயரை பயன்படுத்தும் பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Pray in the name of Jesus.
இயேசு நாமத்தினாலே ஜெபித்தாலும் சரி.
You cast out a demon in the name of Jesus.
இயேசு நாமத்தினாலே பிசாசை விரட்டினாலும் சரி.
It's the name of one who came to save us from our sins.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தவருடைய பெயர்தான் அது.
That's why when you lead a person to Jesus, you must tell him, I'm leading you to someone who wants to save you from your sin.
ஆகவே தான் ஒரு நபரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும் பொழுது, நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய ஒரு நபரிடத்திலே உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
Supposing I'm witnessing to a non-Christian.
ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரிடத்திலே நான் சாட்சி சொல்கிறேன்.
Giving him the gospel.
அவருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறேன்.
And I tell him, don't you know you're a sinner?
நீ பாவி என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறேன்.
And he says, yes, I'm a sinner.
ஆம், நான் ஒரு பாவி என்று சொல்கிறேன்.
You know that Jesus died for your sins.
உன்னை பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நம்புகிறாயா?
He says, explain that to me.
எனக்கு தெரியவில்லை, விளக்கி சொல்லுங்கள்.
You tell him how Jesus came to earth, was born of a virgin.
இயேசு எப்படி ஒரு கன்னி மரியாளத்திலே பிறந்தார் என்றெல்லாம் சொல்கிறீர்கள்.
Died on the cross for your sin and my sin.
உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார்.
And rose up from the dead.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார்.
He is living today, you can pray to him.
அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அவரை நோக்கி நீ ஜெபிக்கலாம்.
And he says, yes, I'll believe that.
சரி, நான் நம்புகிறேன்
என்று சொல்கிறார்.
நான் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக
இருக்கிறேன்.
ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்க
விரும்புகிறேன்.
நான் எப்பொழுதுமே என்னுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
Will this Jesus of yours deliver me from fighting with my wife?
என்னுடைய மனைவியோடு கூட நான் சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய இயேசு விடுதலை ஆக்குவாரா என்று கேட்கிறான்.
And he says, I have another problem.
எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது.
All kinds of dirty thoughts in my mind.
என்னுடைய மனதில் எல்லாவிதமான கெட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது.
Will your Jesus deliver me from these dirty thoughts?
உன்னுடைய இயேசு என்னுடைய அசுத்த சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்குவாரா?
What do you say?
நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
No, Jesus can't deliver you from dirty thoughts that you'll keep on having.
இயேசு உன்னை அசுத்த சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டார். உனக்கு அசுத்த சிந்தனை வந்து கொண்டே தான்
இருக்கும். He won't save you from fighting with your wife. You'll keep on fighting with your wife.
மனைவியோடு கூட சண்டை போடுவதிலிருந்து விடுதலை செய்ய மாட்டார். நீ மனைவியோடு கூட சண்டை போட்டுக் கொண்டே தான் இருக்க வேண்டும்.
He says, can this Jesus save me from lusting with my eyes?
இந்த இயேசு என்னுடைய கண்களில் இச்சினாலே பார்க்கிறேனே அதிலிருந்து விடுதலை தருவாரா?
He said, no, this Jesus can't save you from all that.
இந்த இயேசு அதிலிருந்து எல்லாம் உன்னை விடுதலை ஆக்க முடியாது.
But he'll forgive you from seven.
பாவத்திலிருந்து பாவங்களிலிருந்து மன்னிப்பார்.
He will say,
அவன் என்ன சொல்வான்?
I don't want this Jesus.
இந்த இயேசு எனக்கு வேண்டாம்.
I want somebody who will save me from all these sins.
எனக்கு இந்த இயேசு வேண்டாம், நீயே வைத்துக்கொள். எனக்கு என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும்.
And if you say yes, Jesus can save you.
ஆம், இயேசு உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லும்போது
he will ask you, tell me, has he saved you first of all?
அந்த மனிதன் கேட்பான், உன்னை பார்த்து நீ முதலாவது இவைகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாயா?
This is a non-Christian to whom you are giving the gospel.
இப்பொழுது நீ சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நபர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்.
You say yes, Jesus can save you.
ஆம், இயேசு உன்னை ரட்சிப்பார் என்று சொல்கிறீர்கள்.
He says, before you tell me he can save me, tell me has he saved you?
என்னை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறாயே, அதற்கு முன்பாக உன்னை ரட்சித்திருக்கிறாரா?
He saved you from the dirty thoughts.
அசுத்த சிந்தையிலிருந்து நீ விடுதலை
ஆகியிருக்கிறாயா? He saved you from lusting with your eyes.
கண்களில் இச்சிப்பதில் இயேசு
உன்னை விடுதலை ஆகியிருக்கிறாரா? He saved you from fighting with your husband or wife.
புருஷனோடு மனைவியோடு சண்டை போடுவதில் இயேசு உன்னை விடுதலை ஆகியிருக்கிறாரா?
If he has not done that,
அவர் அதை செய்ய முடியவில்லை என்றால்,
please keep this Jesus to yourself and don't tell me about him.
இந்த இயேசு உன்னோடு கூட வைத்துக்கொள், எனக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டாம்.
I don't want this type of Jesus.
இப்படிப்பட்ட இயேசு எனக்கு வேண்டாம்.
And he will be absolutely right.
அவர் சொல்லுகிறது முற்றிலும் சரிதான்.
Because that's not the Jesus in the Bible.
என்னடல அப்படிப்பட்ட இயேசு வேதத்தம் வேதாகமத்தில் இல்லை.
The Jesus in the Bible, his name is, he came to save his people from all their sins.
வேதத்திலே இருக்கக்கூடிய இயேசு ஜனமுடைய சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை விடுதலை ஆக்குகிறவர்.
You see how we are preaching about 1% of the gospel.
எப்படி நாம் சுவிசேஷத்தின் 1% மட்டும் பிரசங்கிக்கிறோம் பார்த்தீர்களா?
That is cheating.
அது ஏமாற்று வேலை.
That is cheating.
அது ஏமாற்று வேலை.
Supposing you are a postman.
நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் என்று வைத்துக் கொள்வோம்.
And you are taking a money order from the post office to give to somebody.
Post office le vandirukkira money order galai neengal viniyogam seivadharkaga eduthukondu varugireergal.
Money order is for 1000 rupees.
And the money order le 1000 rupees endru ezhuthapattirukkirathu. Oru anuppi irukkirar.
You go to that man's house.
Neengal andha manidhinudaiya veettukku pogireergal.
You have changed that 1000 rupees in the money order to 10 rupees.
நீங்கள் அந்த 1000 ரூபாயில இருக்கக்கூடிய ரெண்டு சைபரை அப்படியே வைட்னர் போட்டு அழைத்து விட்டு 10 ரூபாய் என்று கொண்டு
போகிறீர்கள். Here is a money order, 10 rupees, give me your signature.
பாருங்கள், உங்களுக்கு யாரோ 10 ரூபாய் அனுப்பி இருக்கிறார்கள், கையெழுத்து போட்டு எனக்கு இந்த ரசீதை கொடுங்கள் என்று
கேட்கிறார். What are you?
நீங்கள் யார்?
You're a thief.
நீ ஒரு கள்ளன்.
I'm sure you won't do that as a
கண்டிப்பாக நீங்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும்.
Because the post office will catch you and put you in jail.
ஏன் தெரியுமா? போஸ்ட் ஆபீஸ்ல உங்களை பிடித்து உங்களை ஜெயிலே போட்டு விடுவார்.
But when you give the gospel like that,
அல்ல சுவிசேஷத்தை நீ அப்படி சொல்லும்பொழுது,
you are supposed to give that person 1000 rupees, you give him 10 rupees.
அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும், ஆனால் நீ கொடுப்பது 10 ரூபாய் தான் கொடுக்கிறாய்.
You are supposed to give that person the full gospel when you witness to him.
அவருக்கு சாட்சி சொல்லும்பொழுது முழு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
And you give him only 10%.
ஆனால் 10% மட்டும் தான் கொடுக்கிறாய்.
1%.
அல்லது 1%.
Jesus will forgive your sin.
இயேசு உன் பாவங்களை மட்டும்
மன்னிப்பார். Non-Christian says, what is the meaning of this Jesus?
அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் கேட்கிறார், இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்?
Oh, it says here that he will save you from your sins.
இங்கே உன்னுடைய பாவங்களை நீக்கி உன்னை விடுதலை ஆக்குவார் என்று போடப்பட்டிருக்கிறது.
Will he save me?
என்னை விடுவிப்பாரா?
No, he can't save you.
இல்லை, உன்னை விடுவிக்க மாட்டார்.
See, we are cheating people.
நாம் ஜனங்களை ஏமாற்றுகிறோம்.
Most Christians, when they witness, they are like that cheating mailman giving 1% and telling him, here is your money.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த போஸ்ட்மேனை போல 1000 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபாய் கொடுக்க கூடியவர்களை போலவே இருக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள்.
I also did that in my early days because I was stupid and foolish like other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களைப் போல நானும் புத்தியீனனாய் புத்தியில்லாதவனாய் இருந்தபடியினாலே நானும் அப்படி என்னுடைய ஆரம்ப காலத்தில் செய்து கொண்டிருந்தேன்.
When God showed me the truth,
ஆனால் தேவன் எனக்கு சத்தியத்தை விளங்க காட்டின பொழுது, நான் விடுதலையான பொழுது,
then I could tell people the full gospel.
நான் இப்பொழுது ஜனங்களுக்கு முழு சுவிசேஷத்தை சொல்ல முடிகிறது.
And many people think full gospel is that you speak in tongues.
அநேகர் முழு பூரண சுவிசேஷம் என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசுவதை நினைக்கிறார்கள்.
I speak in tongues. I thank God for that.
நான் அன்னிய பாஷை பேசுகிறேன், ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I say like Paul, I speak in tongues more than all of you.
நான் பவுலை போல சொல்ல முடியும், உங்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாக அன்னிய பாஷை பேசுகிறேன்.
But
ஆனால்
the Holy Spirit also controls my mother tongue.
பரிசுத்த ஆவியானவருடைய தாய் பாஷையும் அவர் கட்டுப்படுத்துகிறார்.
If the Holy Spirit cannot control your mother tongue, you must have got some other spirit.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுகிற தாய் பாஷையிலே உங்களுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெற்றது வேறு ஒரு ஆவிதான்.
Any spirit can give you other tongues.
எந்த ஒரு ஆவியும் உங்களுக்கு வேறு பாஷையை கொடுக்க முடியும்.
But only the Holy Spirit can control your mother tongue.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களுடைய தாய் பாஷையிலே பேசுகிறீர்களே அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியும்.
Jesus came to save his people from their sins.
ஆகவே இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார்.
Why did the Holy Spirit come for?
எதற்காக பரிசுத்த ஆவியானவர் வந்தார்?
Let's see Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரம்.
Jesus is the second person of the Trinity and the Holy Spirit is the third person of the Trinity.
திருத்துவத்திலே இயேசு இரண்டாம் நபராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூன்றாம் நபராக இருக்கிறார்.
The Spirit of, it said Jesus said in Luke 4:18.
லூக்கா 4:18-லே ஆவியானவர் சொல்கிறார்.
Why the Spirit of God came upon Jesus?
கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இயேசுவின் மீது வந்தார்?
He came to upon me to make to anointed me to preach the gospel to the poor.
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
And what is this gospel Jesus preached?
இயேசு பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் என்ன?
He proclaimed release to the captives.
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்கும்படியாய் வந்தார்.
To set free the captives.
சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் வந்தார்.
To open the prison doors for those who are bound.
கட்டப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும்படியாய் அவர் வந்தார்.
Give the sight to the blind.
குருடருக்கு பார்வையை கொடுக்கும்படியாய் வந்தார்.
Open our eyes, say, see, this is what God has provided for you, heavenly riches.
தேவன் இவ்விதமான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படியாக உங்கள் கண்களை திறக்கும்படியாக வந்தார்.
You were blind till now looking at the earthly things.
இதுவரை பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து பார்த்து நீ குருடாகி போய்விட்டாய்.
Now you got sight, you can see the heavenly things.
இப்பொழுது உனக்கு பார்வை கிடைத்து விட்டது, நீ மேலே ஏறி பரத்தினுடைய பார்வையை பார்க்கலாம்.
Set free those who are downtrodden.
நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக.
And to proclaim the favorable year of the Lord.
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக அனுப்பினார்.
That means to say God is looking upon you with favor now, not like the old days.
அது எதற்கொப்பா இருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தை போல அல்லாமல் இப்பொழுது தயையோடு கூட கர்த்தர் உன்னை பார்க்கிறார்.
He is looking upon you with favor and therefore you can live a heavenly life.
உன்னை அனுக்கிரக பார்வையோடு கூட பார்க்கிறார், ஆகவே நீ ஒரு பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியும்.
That is the gospel.
இதுதான் இந்த சுவிசேஷம்.
And that it says here is why the Holy Spirit anoints anybody.
இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் யாரையும் அபிஷேகிக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம்.
I know when the Holy Spirit anointed me.
என்னை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின பொழுது,
He anointed me to tell people that you don't have to be in the prison anymore.
நீங்கள் இன்னும் சிறைச்சாலையில் இருக்க தேவையில்லை என்பதை சொல்வதற்காக என்னை அபிஷேகித்தார்.
To break the bonds of people who are captive.
சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவனை அபிஷேகித்தார்.
The devil has made people captive everywhere.
எல்லா இடங்களிலேயுமே பிசாசு ஜனங்களை சிறைப்படுத்தி இருக்கிறான்.
We are called to set them free.
நாம் அவர்களை விடுதலையாக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
If they want to be free.
அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால்.
No, even Jesus could not free everybody.
இயேசு கூட எல்லாரையும் விடுதலையாக்க முடியவில்லை.
Because many people didn't want to be free.
ஏனென்றால் அநேகர் விடுதலையாக விரும்பாதபடியாலே.
Even Jesus cannot free people who don't want to be free.
விடுதலையாக வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவர்களை இயேசுவும் கூட விடுதலையாக்க மாட்டார்.
Anybody who wants to be free.
ஆனால் யாரெல்லாம் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ.
Jesus has come to set them free.
இயேசு அவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார்.
We can tell that good news boldly to everybody.
இந்த நல்ல செய்தியை நாம் தைரியமாக எல்லாரிடத்திலும் சொல்ல முடியும்.
So that's what John the Baptist was preaching.
இதைத்தான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார்.
Turn around from this preoccupation with the things of earth.
பூமிக்குரிய காரியங்களிலேயே திளைத்து போயிருக்கிறீர்களே, அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள்.
Start looking at the things of heaven.
பரத்துக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பியுங்கள்.
Many Christians have never repented like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இது போல மனம் திரும்பவில்லை.
You know there are many people who have come to our church in Bangalore who said they were born again.
பெங்களூரில் உள்ள சபையில் அநேகர் வந்து நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்
சொல்கிறார்கள்.
அநேக ஆண்டுகள் முன்பாக இந்த சபையில் நான் மனம் திரும்பினேன் என்று சொல்கிறார்கள்.
ஓகே, ப்ளீஸ் கம்
வாருங்கள்
என்று சொல்லி. I was baptized also there many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பாக நான் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன்
சொல்கிறார்கள். Come be a part of our church if you want to be.
சரி வாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து எங்கள் சபையில் ஒரு அங்கத்தினராக இருங்கள் என்று
சொல்கிறேன். But after sitting in our church for 2-3 years.
2-3 ஆண்டுகள் எங்கள் சபையில் உட்கார்ந்த பிறகு.
And they hear the strong word of God.
இந்த தேவனுடைய கடினமான வார்த்தையை கேட்கிறார்கள்.
Like you hearing it now.
இப்பொழுது நீங்கள் கேட்பது போல வலிமையான வார்த்தையை கேட்கிறார்கள்.
They come to me and say.
என்னிடத்தில் வந்து சொல்கிறார்கள்.
You know brother Zach, I now realize I was not really born again that time.
அந்த நேரத்திலே நான் உண்மையாலுமே நான் மனம் திரும்பவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை இப்பொழுது நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார்.
Because nobody told me there about repentance.
யாருமே அங்கே மனம் திரும்பவில்லை குறித்து வலியுறுத்தி சொல்லவில்லை.
And even when they told about repentance, they didn't tell me what to repent from.
மனம் திரும்புங்கள் என்று சொன்னாலும் கூட எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எனக்கு சொல்லவில்லை.
They told us to turn around, but turn around from what?
திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். எதிலிருந்து திரும்ப வேண்டும், எதை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லவில்லை.
I thought it was only the gambling and smoking and drinking.
நான் ஏதோ சிகரெட் பிடிப்பதிலிருந்தும் சூதாட்டத்திலிருந்தும் திருடுவதிலிருந்தும் விடுதலையாக வேண்டும் என்று
நினைத்தேன். I gave up those things.
ஆகவே அவைகளை விட்டுவிட்டேன்.
But now I realize,
இப்பொழுது நான் உணர்கிறேன்,
that repentance is a much bigger thing than that.
மனம் திரும்புதல் என்பது ஏதோ அந்த சூதாட்டத்திலிருந்து விடுதலையாவதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம்.
I now realize that you can't be really born again till you have repented.
மனம் திரும்பாத பட்சத்திலே உண்மையாலுமே மறுபடியும் பிறக்க முடியாது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
And I was in that church, I thought I received the Holy Spirit.
அந்த சபையிலே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
And I made some noises with my mouth.
என்னுடைய வாயிலே சில சத்தங்களை எல்லாம் போட்டேன்.
Imitating the pastor.
Pastor எப்படி சொல்கிறார் அதே போல நானும் அன்னை பாஷையை போல
பேசுகிறேன். I realized I didn't receive the Holy Spirit.
இப்பொழுது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்று உணர்கிறேன்.
I just made some noises.
ஏதோ சில சத்தம் போட்டேன் அவ்வளவுதான்.
Now I come here.
இப்பொழுது இங்கே வந்த பிறகு.
Now I realize I can really be filled with the Holy Spirit.
உண்மையாலுமே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன்.
See, this is common sense.
இது ஒரு பொது அறிவு.
Supposing you are filled with an evil spirit.
நீங்கள் ஒரு பொல்லாத ஆவியினாலே நிரப்பப்பட்டு விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
What do you become?
நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீர்கள்? பொல்லாதவர்களாய் மாறுவீர்கள்.
You are filled with an unclean spirit.
அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால்
you will be unclean.
நீங்களும் அசுத்தமாய் இருப்பீர்கள்.
So if you are filled with the Holy Spirit, what should you be?
அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்?
You should be holy.
பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும்.
But Christians say no, you will just speak in tongues.
ஆனால் கிறிஸ்தவர்கள் இல்லை, அன்னிய பாஷையில் பேசினால் போதும் என்று சொல்கிறார்.
This is one of the greatest deceptions going on in Christendom.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வஞ்சனை இதுதான்.
Use your common sense.
பொது அறிவை பயன்படுத்தி பாருங்கள்.
If you are filled with an evil spirit, you become evil.
அசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் நீங்கள் அசுத்தராய் மாறுகிறீர்கள், பொல்லாதவர்களாய் மாறுகிறீர்கள்.
Unclean spirit, you feel you become unclean.
பொல்லாதாவினாலே நிரப்பப்பட்டால் பொல்லாதவர்களாய் மாறுகிறீர்கள்.
If you are filled with the Holy Spirit, what should you be?
பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் நீங்கள் எப்படி மாற வேண்டும்?
You didn't become holy.
இன்னும் பரிசுத்தமாய் மாறவில்லையா?
What spirit did you get?
எந்த ஆவியை நீங்கள் பெற்றீர்கள்?
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
you become holy in one day.
ஒரு நாளிலே பரிசுத்தமாகி விடுவீர்கள் என்று சொல்லவில்லை.
Every year you should be going to a higher class like in school.
பள்ளியில் படிப்பது போல ஒவ்வொரு வருஷமும் கடந்து செல்ல செல்ல நீங்கள் மேல் வகுப்புக்கு போய் கொண்டே இருக்க வேண்டும், மேலான வாழ்க்கைக்கு போக வேண்டும்.
If you are still living in the same defeated level you were 10 years ago.
10 ஆண்டுகள் முன்பாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது போல இன்றைக்கும் அதே வாழ்க்கையில் இருப்பீர்கள். ஆனால்
then I can tell you you are definitely not filled with the Holy Spirit.
கண்டிப்பாக நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை என்று நான் சொல்ல முடியும்.
You got some spirit, I don't know which one.
ஏதோ ஒரு ஆவியை நீ பெற்றாய், எந்த ஆவியென்று எனக்கு தெரியவில்லை.
So much of deception.
இவ்வளவோ வஞ்சனை.
What did we read here? The Spirit of God came to set people free.
இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார்.
I remember when I was a young Christian.
நான் ஒரு வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும்பொழுது
I saw all these different churches.
நான் பலவிதமான சபைகளை எல்லாம் பார்த்தேன்.
And I read different books, they all saying this is the truth, this is the truth. Everybody say we have got the truth.
இதுதான் மெய்யான சத்தியம், இதுதான் மெய்யான சத்தியம். நான் எங்களுக்கு தான் சத்தியம் என்று சொல்லக்கூடிய அநேக எழுதின புத்தகங்களை எல்லாம் வாசித்தேன்.
You go to any church today.
இன்றைக்கு எந்த ஒரு சபைக்கு வேண்டுமானாலும் போங்கள்.
They will say we have got the truth.
நாங்கள் தான் சத்தியத்தை பெற்றுக்கிறோம் என்று சொல்வார்.
1000 churches will all hold the same Bible and say we've got the truth.
1000 சபைகளுக்கு போனாலும் இதே வேதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பிரசங்கிக்கிறது தான் சத்தியம் என்று சொல்வார்கள்.
And you come to CFC.
CFC க்கு வாருங்கள்.
We hold the same Bible and say we've got the truth.
நாங்களும் இதே வேதத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு தான் சத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
How to know which of these 1000 churches has really got the truth?
அப்பா இவ்வளவு குழப்பமா இருக்குது, எந்த சபைக்கு தான் உண்மையான சத்தியம் இருக்குது?
One simple test.
ஒரே ஒரு சிறு சோதனை.
You shall know the truth and the truth shall set you free.
அந்த பரிசோதனை என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
In which church do you become free from sin?
எந்த சபையிலே இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகிறீர்கள்?
That church has got the truth.
அந்த சபையிலே சத்தியம் இருக்கிறது.
So I won't say I've got the truth.
அவன் என்னிடத்தில் தான் சத்தியம் இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன். நான் ஜனங்களை பார்த்து சொல்லுவேன்.
Find the church where you will be set free from sin.
நீங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியுமோ அந்த சபைக்கு செல்லுங்கள்.
Don't go and sit in a church where you're sitting inside the prison and saying you're free.
சபையிலே உட்கார்ந்து கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு நான் விடுதலையாகி விட்டேன் என்று சொல்லக்கூடிய சபையில் இருக்க வேண்டாம்.
With the chains on your hand.
கையிலே சங்கிலி போட்டு கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம்.
You know it's very easy to find out whether we are slaves or free.
நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா விடுதலையாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிப்பது எளிது.
Romans 6 is a wonderful chapter.
ரோமர் 6 ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு அதிகாரம்.
See, one of the first marks of the heavenly life.
பரலோக வாழ்க்கைக்கு உள்ள முதல் அடையாளம்.
I told you Jesus said some of you standing here will not die till you see the kingdom of God come.
இங்கே நிற்கிறவர்களே சிலர் மரணமடையும் முன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
Power.
அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை காண்பீர்கள்.
Power came with the Holy Spirit.
அந்த பலனானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வந்தது.
Some of them standing there got that power.
அங்கே நிற்கிறவர்களில் ஒரு சிலர் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள்.
Some of them were in that 120 waiting on the day of Pentecost.
அதிலே இருந்தவர்களிலே ஒரு சிலர் அந்த பெந்தகோஸ்து நாளிலே காத்துக் கொண்டிருந்த 120 பேரிலே ஒரு சிலராக இருந்தார்கள்.
The Holy Spirit had never come into anybody's heart in all from the time of Adam.
ஆதாமின் காலத்திலிருந்து யாருடைய உள்ளத்திலேயுமே பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது இருந்தது.
He came near people and helped them from the outside.
ஆவியானவர் ஜனங்களுக்கு அருகாமையிலே வந்து வெளிப்பிரகாரமாக அவர்களுக்கு உதவி செய்தார்.
He came and helped Gideon to fight against the Midianites.
கிதியோன் மிதியானரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆவியானவர் பக்கத்தில் இருந்து உதவி செய்தார்.
He came outside Samson, gave him muscles and power to kill lions.
சிம்சோனுக்கு வெளியே ஆவியானவர் வந்து அவனுக்கு தசையிலே வல்லமையை கொடுத்து பலனை கொடுத்து சிங்கத்தை கொல்ல முடியாத பலனை கொடுத்தார்.
But he could not come inside Samson to fight against Delilah.
தெலிலாளுக்கு இச்சைக்கிற அந்த அதற்கு விரோதமாய் போராடுவதற்கு ஆவியானவனுக்குள்ளாக வர முடியாது இருந்தது.
Samson could kill a lion but a woman killed him.
சிம்சோன் ஒரு சிங்கத்தை கொன்றான், சிம்சோனை ஒரு பெண் கொன்று விட்டாள்.
So who is stronger?
யார் வலிமையானவளா?
Lion or a woman?
சிங்கம் வலிமையானதா, ஸ்திரீ வலிமையானவளா?
You read in Samson's life, you'll know the answer.
சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பதிலை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
That's why you got to be careful.
வேறொரு சிங்கம் இருந்தது. உள்ளத்திலே மதிய சிங்கம் இருக்கிறது.
It's called the lion of lust.
இச்சை என்கிற சிங்கம்.
That tore Samson to pieces.
அந்த சிங்கம் சிம்சோனை கிழித்து விட்டது.
He could tear these external lions to pieces.
வெளிப்பிரகாரமுள்ள சிங்கத்தை இவன் துண்டு துண்டாக கிழித்து விட்டான்.
The internal lion tore Samson to pieces.
அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இச்சைங்க சிங்கரமானது சிம்சோனை துண்டு துண்டாக கிழித்து விட்டது.
See what a judgment God gave him.
தேவன் எவ்விதமான நியாய தீர்ப்பை அவனுக்கு கொடுத்தார் என்று பாருங்க.
You lust with your eyes after Delilah.
தெலிலாளுக்கு தெலிலாளின் பின்னாக போய் இச்சிக்கிறாயா?
Okay, the Philistines will come and blind your eyes. You'll never lust again now.
பிலிஸ்தியர்கள் வந்து உன்னுடைய கண்களை குருடாக்கி போடுவார்கள், மீண்டுமாய் உன்னாலே இச்சிக்க முடியாது.
He never lusted with his eyes after that.
சிம்சோன் கண்கள் குருடாக்கப்பட்ட பிறகு அவன் இச்சிக்கவே இல்லை கண்களிலே.
But he could not have the inner change.
ஆனால் உள்ளே உள்ள மாற்றத்தை அவன் பெற முடியவில்லை.
Even when his eyes were blinded, the lust was still in his heart.
அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட பிறகும் கூட இதயத்தில் இன்னும் இச்சை இருந்து கொண்டே இருந்தது.
You think blind people don't lust in their heart?
குருடர்கள் உள்ளத்திலே இச்சிப்பதில்லை என்று எண்ணுகிறீர்களா?
No, they lust in their heart.
உள்ளத்திலே இச்சிக்கிறார்கள்.
It's only when the Holy Spirit comes inside that he sets us free from it.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது மட்டுமே நம்மை விடுதலையாக்குகிறார்.
See, the Holy Spirit came upon David to kill Goliath.
பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார், தாவீது கோலியாத்தை கொன்றார்.
But there was something stronger. There was another giant inside David's heart called lust.
ஆனால் தாவீதுக்குள்ளாக இச்சை என்கிற சொல்லக்கூடிய இன்னொரு கோலியாத் இருந்தான்.
When he saw Bathsheba,
பெத்ஷிபாளை பார்க்கும் பொழுது,
this giant with one stone he killed David.
இந்த உள்ளே இருந்த இந்த ராட்சதன் ஒரு கல்லிலே தாவீதை கொன்று விட்டான்.
See how the inner giant is always much stronger.
பார்த்தீர்களா, உள்ளே இருக்கக்கூடிய ராட்சதன் வெளியே காணப்படுகிற ராட்சதனை காட்டிலும் வலிமையானவனா இருக்கிறான்.
You can be a great preacher and bless thousands of people.
நீ பெரிய பிரசங்கராக இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்கலாம்.
But this inner giant will kill you with one stone.
ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராட்சதன் ஒரு கல்லிலே உங்களை தட்டி வீழ்த்தி விடுவான்.
All that changed on the day of Pentecost.
இவைகள் எல்லாம் பெந்தகோஸ்தே நாளிலே மாறிவிட்டது.
See, Samson and David did not have the Holy Spirit inside.
சிம்சோனுக்கும் தாவீதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லை.
Jesus was the first person who walked on this earth with the Holy Spirit inside.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொண்டு வாழ்ந்த முதல் நபர் இயேசு கிறிஸ்து.
That's why he could be the first person with the life of heaven on this earth.
ஆகவே தான் பூமியிலே பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த முதல் நபர் இயேசுவாக இருந்தார்.
He didn't kill external lions like Samson.
சிம்சோனை போல வெளியே உள்ள சிங்கங்களை எல்லாம் இயேசு கொல்லவில்லை.
He did not become rich like Solomon.
சாலமோனை போல ஐஸ்வர்யவனாய் மாறவில்லை.
He didn't kill Goliaths like David.
தாவீது கொன்றது போல கோலியாத்துகளை இயேசு கொல்லவில்லை.
He didn't split Red Seas like Moses.
மோசேயை போல செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லை.
He did not pull down walls like Joshua.
யோசுவாவை போல எரிகோவின் மகளுக்கு மதில்களை எல்லாம் தகர்க்கவில்லை இயேசு.
But inside,
ஆனால் உள்ளே,
every giant was killed.
ஒவ்வொரு ராட்சதனும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொல்லப்பட்டான்.
No sin could rule in Jesus.
எந்த ஒரு பாவமும் இயேசு கிறிஸ்துவை ஆளுகை செய்யவில்லை.
Every giant that came was killed, 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 killed.
அங்கே வந்த ஒவ்வொரு ராட்சதனும் கொல்லப்பட்டு கீழே தள்ளப்பட்டான்.
And now he says to us,
இப்பொழுது நம்மை பார்த்து சொல்கிறார்,
I'm going to give you the same power.
அதே வல்லமை உனக்கு தர போகிறேன்.
Power of the kingdom of heaven.
பரலோக ராஜ்யத்தினுடைய பலன்.
What power is that?
அது என்ன வல்லமை?
In heaven nobody speaks in tongues.
பரலோகத்தில் யாருமே அந்நிய பாஷை பேசுவதில்லை.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
It is another power.
அங்கே வேறொரு
another type of power.
வேறொரு விதமான வல்லமை.
In heaven there are no lions to be killed.
பரலோகத்திலே கொல்லப்படுவதற்கு சிங்கங்கள் இருக்கிறதா? இல்லை.
There are no Goliaths.
பரலோகத்திலே கோலியாத்துகள் இல்லை.
There are no Red Seas there to be parted.
பரலோகத்திலே பிரிக்கப்படுவதற்கு செங்கடல்கள் இல்லை.
There are no Jericho's walls to be pulled down.
அங்கே தகர்க்கப்படுவதற்கு எரிகோவின் மதில்கள் இல்லை.
What is the power of heaven?
பின்னர் பரலோகத்தின் பலன் எதற்காக?
The power of heaven is the power of purity.
பரலோகத்தினுடைய பலன் பரிசுத்தத்தின் பலன்.
Such purity that the angels cover their faces because they can't look at the purity of God.
எந்த அளவுக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் தேவதூதர்களே காணக்கூடாத படிக்கு தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள பரிசுத்தம்.
Read that in Isaiah 6.
அது ஏசாய் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Such love that heaven is flooded with love.
இந்த அன்பினாலே வெள்ளம் போல பரலோகம் நிரம்பி இருக்கிறது.
Everywhere you see in heaven.
பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் அன்பு.
You know, it's like a when the floods covered the earth in Noah's time.
நோவாவின் காலத்திலே வெள்ளம் இந்த பூமியை நிரப்பினது போல.
You couldn't even see the mountains.
மலைகளை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளம் அதிகமாகி விட்டது.
All water, 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 water everywhere. No mountain, no tree, nothing.
எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான். மரங்களும் தெரியவில்லை, மலைகளும் தெரியவில்லை.
Heaven is like that, flooded with love.
பரலோகம் அப்படித்தான் இருக்கும், அன்பின் வெள்ளத்தாலே நிரம்பிய ஒரு இடம்.
Everywhere you look, it's love.
எங்கு பார்த்தாலும் அன்புதான்.
That is heaven.
அதான் பரலோகம்.
And when the Holy Spirit comes into our heart,
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது,
every part of the heart is flooded with the love of God.
உள்ளத்தின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுகிறது.
And it's flooded with humility.
தாழ்மையினாலே வெள்ளம் போல அங்கே தாழ்மை நிரப்புகிறது.
You know, in heaven everybody is a servant.
பரலோகத்திலே ஒவ்வொருவரும் பணிவிடைக்காரர்கள் தான்.
Jesus came to earth and he became a servant.
இயேசு இந்த பூமிக்கு அடிமை போல வந்தார்.
Even though he was a king.
அவர் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும்
கூட
அவர் ஒரு பணியாளிய அடிமையான ஒரு ராஜாவாக இருந்தார்.
There's no king like that on the earth.
பூமியில் அவரை போல ஒரு ராஜா இருந்ததில்லை.
And when you become like Jesus,
நீங்கள் இயேசுவை போல மாறும் பொழுது,
you'll be a king over sin.
நீங்கள் பாவத்தின் மேல் ராஜாவாய் இருப்பீர்கள்.
But you'll be a servant of other people.
ஆனாலும் அதே சமயத்திலே மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருப்பீர்கள்.
God is like that.
தேவன் அப்படித்தான் இருக்கிறார்.
And you can have that only if the spirit of heaven comes and fills your life.
பரலோகத்தினுடைய அந்த ஆவி உங்களை நிரப்பும் பொழுது மட்டுமே நீங்கள் அப்படி இருக்க முடியும்.
That is what happens when the Holy Spirit comes and fills.
பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரப்பும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது.
He brings the spirit of heaven into our heart.
அவர் பரலோகத்தினுடைய ஆவியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறார்.
He sets us free from all these earthly attitudes.
இந்த பூமிக்குரிய மனோநிலையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார்.
So what do we need to do?
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
We may have failed in our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே ஒருவேளை வீழ்ச்சி அடைந்திருக்கலாம்.
Let me turn you to this verse in Acts chapter 17.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
There's a wonderful verse here.
அப்போஸ்தலர் 17 அதிகாரத்திலே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது.
Verse 30.
30 வசனம்.
It's a beautiful verse.
அருமையான வசனம்.
You know, in the past days you were ignorant about this life of heaven.
கடந்த காலங்களிலே இந்த பரலோகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறியாதவர்களாய் அறியாமையுள்ளவர்களாய் இருந்தீர்கள்.
You were ignorant that you could have a heavenly life on in your home.
உங்களுடைய குடும்பத்திலே பரலோக வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அறியாதிருந்தீர்கள்.
You were ignorant that you could live a heavenly life in your church.
உங்களுடைய சபையிலே நீங்கள் பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அறியாதிருந்தீர்கள்.
So you lived just like the earthly people.
ஆகவே பூமிக்குரிய ஜனங்களைப் போலவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்.
What shall we do?
நாம் என்ன செய்யலாம்?
We have wasted many years.
நாம் அநேக ஆண்டுகளை வீணாக்கி விட்டோம்.
What I want to say is don't waste any more years.
நான் சொல்வதெல்லாம் இனியும் காலத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம்.
The times of ignorance God is overlooking, it says.
அருமையா அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார்.
That means he says okay, you did not know in the past, let's forget it.
சரி, கடந்த காலங்களில் நீ அறியாமல் இருந்தாய், அதை மறந்து விடுவோம் என்று சொல்கிறார்.
It's like a teacher saying.
ஒரு ஆசிரியர் சொல்வது போல.
I know you got zero in every subject till now.
இதுவரை எல்லா பாடங்களிலுமே நீ வாங்கின மார்க் முட்டைதான்.
But I won't put it in the record. I'll throw away that record. There'll be no record.
நான் பதிவேட்டிலே பதிவு செய்ய போவதில்லை. அதையெல்லாம் நான் கிழித்து தூக்கி எறிந்து விடுறேன்.
No record now that you got zero.
நீ பூஜ்ய மார்க் வாங்கினாய் என்பதற்கு நிரூபணமாக ஒரு பதிவும் இல்லை.
Let's start today.
இன்றைக்கு நாம் ஆரம்பிப்போம்.
From now on start getting 100% in every subject.
இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு பாடத்திலே 100 மார்க் வாங்கி விடு.
And even if you don't get 100 the first time.
முதல் முறையாக 100 மார்க் வாங்க முடியாவிட்டாலும்
you get 20 30 40 50 work your way up to 100.
20 மார்க் தான் வாங்குகிறாய், சரி அடுத்து 30 40 சரி 100 மார்க் வாங்கும் வரை பிரயாசப்படு.
That's better than zero.
பூஜ்யம் வாங்குவதை காட்டிலும் இது மேலானது.
The Bible says we press on to perfection.
பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம் என்று வேதம் சொல்கிறது.
So now the Lord is telling everybody that they should repent.
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
The Lord says, okay, your past life I forget.
சரி போகட்டும், கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து விடுகிறேன்.
It's a beautiful verse.
அருமையான வசனம்.
He says he doesn't even look at it.
அதை அவர் பார்ப்பது கூட கிடையாது.
It's finished.
முடிந்தது.
Now.
இப்பொழுதோ
turn around.
மனம் திரும்பு.
Now turn around from this preoccupation.
இப்பொழுதோ பூமிக்குரிய காரியங்களில் திளைத்து போயிருக்கிறதிலிருந்து மனம் திரும்பு.
You know that is why Jesus sent the Holy Spirit.
ஆகவே தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்.
Many people have not understood the message in Ephesians.
அநேகர் எபேசியரிலே உள்ள செய்தியை இன்னும் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள்.
If you turn to Ephesians.
எபேசியருக்கு நீங்கள் திருப்பீர்களானால்
Many people read the Psalms more than they read Ephesians.
அநேக ஜனங்கள் எபேசியரை வாசிப்பதை காட்டிலும் அதிகமாக சங்கீதங்களை தான் வாசிக்கிறார்கள்.
There are people who say read the Psalm every day.
சில சொல்லுகிறார்கள் தினந்தோறும் ஒரு சங்கீதத்தையாவது வாசிக்க வேண்டும் என்று.
To read the chapter in Proverbs every day is very good.
நீதிமொழிகளிலே உள்ள அதிகாரத்தை தினமும் வாசிப்பது
நல்லதுதான்.
நீதிமொழிகள் என்பது பழைய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய புது உடன்படிக்கையின் புத்தகம் என்று சொல்லலாம்.
துக்கமான
விஷயம் என்ன தெரியுமா? அந்த புத்தகத்தை எழுதினவர் நரகத்துக்கு போய்விட்டார்.
சாலமோன். You can preach about the new covenant and go to hell.
நீங்களும் புது உடன்படிக்கையை குறித்து பிரசங்கித்து விட்டு நரகத்துக்கு போக முடியும்.
We got to live the new covenant.
நான் புது உடன்படிக்கையை வாழ வேண்டும்.
Solomon did not live what he wrote in Proverbs.
நீதிமொழிகளில் எழுதப்பட்ட காரியங்களின் அடிப்படையில் சாலமன் வாழவில்லை.
God doesn't see what wonderful books you can write.
நீ எவ்வளவு அற்புதமான புத்தகங்களை எல்லாம் எழுத முடியும் என்பதை தேவன் பார்ப்பதில்லை.
What wonderful messages you can preach.
நீ எவ்விதமான அற்புதமான செய்திகளை எல்லாம் பிரசங்கிக்கிறாய் என்பதை தேவன் பார்ப்பதில்லை.
God sees the type of life you live.
எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழுகிறாய் என்பதை தேவன் பார்க்கிறார்.
How you live at home.
குடும்பத்தில் எப்படி வாழுகிறாய்?
How you live in your office.
அலுவலகத்தில் எப்படி வாழுகிறாய்?
That is what he sees.
அதைத்தான் அவர் பார்க்கிறார்.
It doesn't matter if you don't write a book and don't preach a sermon.
ஒரு பிரசங்கத்தை கூட பிரசங்கிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு புத்தகத்தை கூட எழுதாவிட்டாலும் பரவாயில்லை.
The new covenant is all about life.
புது உடன்படிக்கை எல்லாம் வாழ்க்கையை பற்றிதான்.
So it's better to read Ephesians than to read Psalm.
ஆகவே சங்கீதத்தை வாசிப்பதை காட்டிலும் எபேசியரை வாசிப்பது எவ்வளவோ நல்லது.
I'll tell you why.
ஏனென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you read the Psalms.
சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால்
many of the Psalms are like this.
அநேக சங்கீதங்கள் இப்படி தான் இருக்கிறது.
Oh Lord, kill my enemies.
ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களை சிதறடியும்.
Don't kill spare one of them.
அவர்களை ஒருவரையும் விட்டு விடாதே.
Deliver me from all my enemies.
என்னுடைய எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி ரட்சியும்.
And when you read that, what are you thinking about?
இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
You are thinking about your mother-in-law who is troubling you.
அப்பா மாமியார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாமியாரை குறித்து எண்ணிக்கொண்டே அதை வாசிக்கிறீர்கள்.
You are thinking about your neighbor who is causing you trouble.
பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாரே, அந்த சத்துருவை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Or your brother or brother-in-law who cheated you of the property.
உங்களுடைய அண்ணனோ மச்சானோ அவரை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Or some court case that's going on.
அல்லது ஏதோ வழக்கு மண்டலத்திலே வழக்கு இருக்கிறது.
Those are not your enemies.
அவர்கள் எல்லாரும் உங்களுடைய சத்துருக்கள் அல்ல.
Your enemy is the devil.
உங்களுடைய சத்துரு பிசாசு.
Your enemy is the lust in your flesh.
உங்களுடைய சத்துரு உங்களுடைய மாம்சத்திலே காணப்படக்கூடிய இச்சை.
When you read the Psalms,
சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
Lord, finish my enemies.
ஆண்டவரே, என் சத்துருக்களை இதோடு முடித்துவிடும்.
Don't think of your mother-in-law.
மாமியாரை குறித்து என்ன வேண்டாம்.
Think of your own lusts.
உங்கள் சொந்த இச்சையை குறித்து எண்ணி பாருங்கள்.
Think of the devil.
பிசாசை எண்ணி பாருங்கள்.
Lord, don't let the devil get into my life.
ஆண்டவரே, பிசாசினுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட வேண்டாம்.
Finish these lusts in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இச்சை இதோடு முடித்துவிடும்.
I read the Psalms.
நானும் சங்கீதங்களை வாசிக்கிறேன்.
When I read the enemies, I don't think of earthly enemies.
நான் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது சத்துருவை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய சத்துருக்கள் என்று என்ன எண்ணுவதில்லை.
Why?
ஏன்?
Because I am not an Israelite. I am a Christian.
நான் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன்.
And Christians don't have earthly enemies.
கிறிஸ்தவர்களுக்கு பூமிக்குரிய சத்துருக்கள் இல்லை.
They've got spiritual enemies.
அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் தான் இருக்கிறார்கள்.
If you read the Psalms like that, it is very good.
அப்படி நீங்கள் கண்ணோட்டத்தோடு கூட சங்கீதத்தை வாசித்தால் நல்லது.
Particularly a psalm like this, I'll read something to you.
குறிப்பாக இப்படிப்பட்ட சங்கீதம் நான் ஒன்று உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Have you read this psalm?
இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறீர்களா?
It says in Psalm 135.
சங்கீதம் 135.
There's an expression here in the last verse.
கடைசி வசனத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது.
I will clothe his enemies with shame. Psalm 132.
சங்கீதம் 132.
Verse 18.
18 வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன்.
What are you thinking of?
இப்போது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Some human enemy?
மனுஷ சத்துரு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
my lust, God is going to clothe them with chains, going to defeat them.
என்னுடைய இச்சை அந்த சத்துருவை வெட்டத்தாலே மூடுவார்.
What about the small, small sins in our life?
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறு சிறு பாவங்கள் என்ன?
Not big, big sins, small, really, really little sins.
பெரிய பெரிய பாவங்கள் இல்ல, காணப்படுகிற சிறு சிறு பாவங்கள் என்ன?
Sometimes you speak one rude word to your wife or to a brother.
சில சமயத்திலே மனைவி நடத்திலோ அல்லது ஒரு சகோதரன் நடத்திலோ காரசாரமாக ஒரு வார்த்தையை பேசி விடுகிறீர்கள்.
You don't get angry.
கோபமெல்லாம் படவில்லை.
You say one word to hurt the other person.
மற்றவரை புண்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறீர்கள்.
Just one word.
ஒரே ஒரு வார்த்தை தான்.
These are little sins.
அவையெல்லாம் சிறு சிறு பாவங்கள்.
There's a word about them also.
அதை குறித்தும் ஒரு வசனம் இருக்கிறது.
Psalm 137.
சங்கீதம் 137
verse 9.
9வது வசனம்.
How blessed will be the one who takes all your little ones and dashes them against the rock.
உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.
Who are these little children?
இந்த சிறு குழந்தைகள் யார்?
Are you thinking of some enemies, little children to be to die, get cancer or something like that?
உங்களுக்கு பிடிக்காதவருடைய பிள்ளைகள் எப்படியாவது கேன்சர் வந்து சாகட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
You know what these are?
இவங்களை என்ன தெரியுமா?
These are that one or two rude words sometimes you speak to somebody.
நீங்கள் யாரிடத்திலாவது பேசக்கூடிய கடினமான ஒன்று இரண்டு வார்த்தைகள்.
Little ones.
சிறு குழந்தைகள்.
Small.
சிறியவைகள்.
Take it and hit its head against a rock.
அதை எடுத்து கல்லின் மேல் மோதி அடிக்க வேண்டும்.
Okay, now you know how to read the Psalms from today onwards.
இன்றிலிருந்து சங்கீதத்தை எப்படி நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டீர்கள்.
That is the way you must read it.
எப்படி தான் நீங்கள் வாசிக்க வேண்டும்?
Now better than that is to read Ephesians.
அதே காட்டிலும் நல்லது எபேசியரை வாசிப்பது.
Because this is the new covenant.
ஏனென்றால் இது புது உடன்படிக்கையின்
புத்தகம். That was old covenant.
அது பழைய உடன்படிக்கையின் புத்தகம்.
Everything is the word of God.
எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான்.
But when Jesus came he lifted us higher than Moses.
ஆனால் இயேசு வந்தபொழுது மோசேயை காட்டிலும் நம்மை மேலாக உயர்த்தி இருக்கிறார்.
See what is written there is not wrong.
அங்கே எழுதினதெல்லாம் தவறு என்றால்
that was right for those people.
அந்த ஜனங்களுக்கு அது சரியான காரியம்.
Like when you study in first standard it's correct what you learned there.
1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அங்கே படிக்கிறவைகள் சரியானதுதான்.
When you go to 10th standard
10ஆம் வகுப்பு போகும் பொழுது
you learn something different more than what you learn in first standard.
1ஆம் வகுப்பிலே கற்றுக்கொண்டதை காட்டிலும் வித்தியாசமானவைகளை அதிகமானவைகளை கற்றுக்கொள்கிறீர்கள்.
If old testament was like school new testament is like college.
ஆகவே பழைய உடன்படிக்கை என்பது பள்ளியைப் போல இருக்கும் என்று சொன்னால் புது உடன்படிக்கையின் புத்தகங்கள் கல்லூரியைப் போல.
So when you go to college you don't say everything I learned in school was wrong.
நீங்கள் கல்லூரிக்கு போன உடனே பள்ளியிலே கற்றுக்கொண்டதெல்லாம் தவறு என்று சொல்லுவதில்லை.
No, you said it was all right but God has led me higher than that.
அவைகளெல்லாம் சரிதான், ஆனால் இப்பொழுது அதே காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கைக்கு தேவனை நடத்தி இருக்கிறார்.
That's how Ephesians is higher than Psalms.
இப்படி தான் எபேசிய சங்கீத புத்தகத்தை காட்டிலும் மேலானது.
In Ephesians there's a little phrase
எபேசியரிலே ஒரு சிறு வாசகம் காணப்படுகிறது. அநேகர் அதை
அறியாதிருக்கிறார்கள்.
பொதுவாக நாம் பேச போனால் விசுவாசிகள் மத்தியிலே
we tell people ask Jesus to come into your heart.
இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள் என்று சொல்கிறோம்.
So the emphasis is Christ in you.
ஆகவே முக்கியத்துவம் என்னவென்றால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்து.
Now we sing a song also. You ask me how I know he lives within my heart.
அவர் எப்படி வாழ்கிறார் என்று கேட்கிறீர்களா? அவர் உள்ளத்திலே வாழ்கிறார் என்று பாடக்கூடிய பாடல் இருக்கிறது.
Most Christians only think of Christ in me.
அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மட்டுமே சிந்திக்கிறார்கள்.
That also they don't think about much.
அதையும் கூட அதிகப்படியாக நினைப்பதில்லை.
That is the emphasis in Paul's letter to the Colossians.
அது கொலோசியருக்கு பவுல் எழுதினார் அந்த நிருபத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான்.
Christ in you the hope of glory.
கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம்.
That's Colossians 1.
அது கொலோசியர் 1ஆம் அதிகாரம்.
Man Christ in you is true.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உண்மைதான்.
Ephesians there's another truth.
எபேசியரிலே இன்னொரு சத்தியம் இருக்கிறது.
The other side of the same truth.
அதே சத்தியத்தினுடைய மறுபக்கம்.
Like the two sides of a coin.
ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல.
What is the other side?
மற்ற பக்கம் என்ன?
You are in Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள்.
That is a very important truth.
அது மிக முக்கியமான ஒரு சத்தியம்.
Because before Christ came in you you were in Christ.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தீர்கள்.
When did Christ come in you?
கிறிஸ்து எப்பொழுது உங்களுக்குள்ளாக வந்தார்?
In my case I say about 50 years ago.
என்னுடைய காரியத்தை பொறுத்தவரை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து உள்ளத்திலே வந்தார்.
Maybe last year maybe 10 years ago.
உங்களை பொறுத்தமட்டிலே கடந்த வருஷத்திலேயோ அல்லது 10 ஆண்டுகள் முன்பதாகவோ இருக்கலாம்.
But when were we in Christ?
எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தோம்?
You know when that was?
அது எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா?
Read here in verse 4, chapter 1 verse 4.
எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே
வாசிப்போம். When did you come into Christ?
நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தீர்கள்?
He chose us in Christ before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்து கொண்டார்.
That is before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்பதாக தேர்ந்து கொண்டார்.
Genesis 1 verse 1 is the foundation of the world.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் தான் இந்த பூமி உண்டானதை குறித்து பார்க்கிறோம். உலக தோற்றம்.
If I were to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
is there any verse before Genesis 1 verse 1?
எபேசியர் 1 அதிகாரம் 1
Genesis
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாக ஏதாவது ஒரு வசனம் இருக்கிறதா என்று நான் உங்களை கேட்டால்,
what is the answer?
என்ன பதில்?
Yes.
ஆம்.
Ephesians 1:4.
எபேசியர் 1:4.
That is before Genesis 1 verse 1.
அது ஆதியாகமம் 1:1க்கு முன்பதாக உள்ள வசனம்.
So when did God know your name?
அவே தேவனுக்கு உங்களுடைய பெயர் எப்பொழுது தெரியும்?
Before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாக.
That's quite a one, to me it's a wonderful truth.
எனக்கு இது ஒரு அற்புதமான சத்தியமாக இருக்கிறது.
That before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாக.
God knew about Zach Poonen.
தேவனுக்கு சகரியா புன்னனை பற்றி தெரியும்.
You say, oh, you're a very proud man to think like that.
என்ன இப்படி சொல்லுகிறீர்கள், அவ்வளவு பெருமையுள்ள மனுஷனா நீங்கள் என்று கேட்கலாம். இல்லை,
I'm not proud.
நான் பெருமையா இல்லை.
I am nobody.
நான் ஒன்றுமில்லை.
But I believe the Bible, that's all I'm saying.
ஆனா நான் சொல்லதெல்லாம் நான் வேதத்தை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான்.
My name was written in the book of life before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னுடைய பெயரானது ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது.
You see Revelation 13.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம்
verse
8.
It says our names were written from the foundation of the world in the book of life of the lamb.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 8 வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
Yeah, my name was written in the book of life before the foundation of the world.
ஆ, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னுடைய பெயர் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
There are two things that verse teaches us.
இந்த வசனம் நமக்கு இரண்டு காரியங்களை போதிக்கிறது.
That in God's mind Jesus was also slain before the foundation of the world in his mind.
தேவனுடைய சிந்தையிலே இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய சிந்தையில் அடிக்கப்பட்டு விட்டார்.
He actually died only 2000 years ago.
உண்மையாலுமே அவர் மரித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக.
But according to this verse in God's mind he was already slain before Genesis 1 verse 1.
ஆனா இந்த வசனத்தின்படி ஏற்கனவே சிந்தியிலே ஆதியாகமம் 1:1க்கு முன்பதாகவே இயேசு அடிக்கப்பட்டார்.
Because God, there is no past, present, future.
தேவனை பொறுத்தமட்டிலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இல்லை.
We have that.
நமக்கு தான் அது இருக்கிறது.
We got a past, we got a present, we got a future.
நமக்கு ஒரு இறந்த காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு.
But do you remember when God, Moses asked God, God, what is your name?
மோசே தேவனை பார்த்து ஆண்டவரே என்னுடைய நாமம் என்ன என்று கேட்டார்.
You know what God said in Exodus chapter 3?
யாத்ராகமம் 3 அதிகாரத்தில் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா?
My name is,
என்னுடைய பெயர்,
I am that I am,
இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
Not I was,
நான் இருந்தவர் அல்ல.
Not I will be,
நான் இருக்க போவர் அல்ல.
No,
இல்லை.
No past, no future,
கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை.
I am,
இருக்கிறவர்.
I am always the same,
நான் எப்பொழுதுமே அதே போல இருக்கிறேன்.
No past and future for me,
எனக்கு எதிர்காலமோ கடந்த காலமோ இல்லை.
You know that's how God is,
இப்படி தான் தேவன் இருக்கிறார் என்று தெரியுமா?
Something that's going to happen hundreds of years from now, God already knows it.
இப்பொழுது 100 ஆண்டுகள் கழித்து நடக்க போவதை இப்பொழுதே தேவன் அறிந்திருக்கிறார்.
And something that happened thousands of years ago,
ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக நடந்த காரியம்,
God can see it right now.
இப்பொழுதே தேவன் அதை பார்க்க முடியும்.
You think some sin you committed 50 years ago, God can't see it, he can see it right now.
நீ 50 ஆண்டுகள் முன்பாக செய்த பாவத்தை தேவன் அறிய மாட்டார் என்று எண்ணுகிறாயா? இப்பொழுதே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
You think
பார்க்க முடியும்.
Some sin you committed last year, God can't see it, he can see it right now.
கடந்த ஆண்டிலே செய்த பாவத்தை தேவன் காணவில்லை என்று எண்ணுகிறீர்களா? எப்படி தேவனுக்கு எதிர்காலம் என்று ஒன்று இல்லையோ, அதே போல தேவனுக்கு கடந்த காலம்
என்று
அவர் எப்பொழுதுமே நிகழ்காலத்திலே இருக்கிறார்.
All the sin you committed 20 years ago, 5 years ago, last week is all right now in presence of God.
20 ஆண்டுகள் முன்பதாக, 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடந்த வாரத்திலே செய்த எல்லா பாவங்களும் இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக இருக்கிறது.
It's right now in front of God's eyes.
இப்பொழுதே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அது இருக்கிறது.
Unless you have repented of it and asked Jesus to cleanse it away in his blood,
adai kurithu neengal manam thirumi manasthaapapattu aandavare indra rathathinaale kaluv endru ketkada pachathil
adu ange irukkum, then it is not there.
Apdi kaluvapattu vittal ange adu illai.
So my name was also in God's mind before the worlds were created.
Agave indha ulagam undaakkapaduvadhu munbadhaagave enudaiya peyar devudaiya sindhiyile irundathu.
So in Ephesians,
agave Ephesians,
it says that God put me in Christ.
அவை என்னை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார்.
Now, we need to understand this.
அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.
Let me say it very slowly.
மிகவும் மெதுவாக நான் இதை சொல்கிறேன்.
Some of you are very clever, you grasp it in one sentence.
உங்களில் ஒரு சிலர் நான் ஒரு வாக்கியத்தில் சொன்ன உடனே விளங்கிக் கொள்கிறீர்கள்.
But I always say,
ஆனால் நான் எப்பொழுதும் சொல்லுவேன்,
that a good teacher is the one who can teach the weak students.
நல்ல ஆசிரியர் யார் என்று சொன்னால், இருக்கிறதுலயே புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைக்கு கூட விளங்க முடியாது சொல்லிக் கொடுக்கிறவர் தான்.
Clever students, even a stupid teacher can teach.
புத்திசாலி பிள்ளைகளுக்கு புத்தியனமான டீச்சரே போதித்து விட முடியும்.
But a good teacher,
நல்ல ஆசிரியர்,
he can teach the weak students.
பலவீனமான மாணவனுக்கும் கூட விளங்க முடியாது சொல்லிக் கொடுப்பார்.
So don't get impatient when I repeat it 3-4 times.
ஐ 3-4 முறை நான் திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது புத்திசாலிகள் நீங்கள் பொறுமையை இழந்து விட வேண்டாம்.
Some of you are clever.
நீங்கள் ஒரு சிலர் புத்திசாலிகளா இருக்கிறீர்கள்.
But you need to be humble.
அதே சமயத்தில் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
Very difficult for clever people to be humble.
புத்திசாலிகள் தாழ்மையாய் இருப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள்.
So let me say for the benefit of those who find it a little more difficult to understand.
இதை விளங்கி கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்காக அவருடைய பிரயோஜனத்துக்காக இதை சொல்கிறேன்.
There are two things.
ரெண்டு காரியம் இருக்கு.
Christ in you.
கிறிஸ்து உங்களுக்குள்.
And you in Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்.
Christ came into you whenever you received him.
எப்பொழுது கிறிஸ்து உங்களுக்கு வந்தார், உங்களுக்குள்ளே வந்தார், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது.
As I said, in my case about 50 years ago.
என்னுடைய வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் முன்பாக வந்தார்.
In your case you know when you received him.
உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அவர் எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Sometimes we don't know the date.
சில சமயத்திலே சிலருக்கு அந்த தேதி தெரியாது.
It doesn't matter.
அது பரவாயில்லை.
But you know he has come into you.
ஆனால் உங்களுக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
That's wonderful.
அது அருமையானது.
Then you have a hope of glory now.
அப்பொழுது உங்களுக்கு மகிமையின் நம்பிக்கை அங்கே இருக்கிறது.
But you being in Christ.
ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக.
That is not now.
அது இப்பொழுதல்ல.
Because Christ is eternal.
ஏனென்றால் கிறிஸ்து நித்தியமானவர்.
He lived with the Father from all eternity.
நித்திய நித்தியமாக பிதாவோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
And the Father,
பிதா,
He looked into the future.
எதிர்காலத்துக்குள்ளாக நோக்கி பார்க்கிறார்.
He looked all the way through the time when Jesus died, he saw that.
அவர் அப்படியே எதிர்காலத்தை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிப்பதை பார்க்கிறார்.
When did he know that? Before Genesis 1 verse 1.
எப்பொழுது அவர் அதை அறிந்தார்? இயேசு ஆதியாகமம் 1:1 முன்பதாகவே அறிந்தார்.
When he goes beyond that, looks into the future in the 20th century.
அதையும் தாண்டி எதிர்காலத்தில் 20th நூற்றாண்டிலே அவர் பார்க்கிறார்.
21st century.
21st நூற்றாண்டிலே பார்க்கிறார்.
He looks at Tamil Nadu.
தமிழ்நாட்டை பார்க்கிறார்.
Bangalore.
பெங்களூரை பார்க்கிறார். வித்தியாசமான இடங்களை பார்க்கிறார்.
And he sees certain people opening their heart to Christ.
ஒரு சில மக்கள் தங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறக்கிறதை பார்க்கிறார்.
So what does he do?
அவர் என்ன செய்கிறார்?
He chooses them.
அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்.
When does he choose them?
எப்பொழுது அவர் தேர்ந்தெடுத்தார்?
Before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1:1 முன்பதாகவே.
How?
எப்படி?
Because he could look into the future.
ஏனால் அவரால் எதிர்காலத்துக்கூடாக பார்க்க முடிகிறது.
Why doesn't he choose everybody?
ஏன் எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை?
Because when he looks into the future, he sees some people don't want Christ.
எதிர்காலத்துக்கூடாக அவர் நோக்கி பார்க்கும்பொழுது சிலருக்கு கிறிஸ்து தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
And he won't choose them.
அப்படியானால் அவர் அவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை.
So he elects us.
ஆகவே அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்.
But how does he elect us?
எப்படி அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்?
Based on his knowledge of the future.
அவருடைய எதிர்காலத்தை குறித்த அறிவின்படி.
Now these are not some clever things that I thought up in my mind.
இவங்கள எல்லாம் நான் என்னுடைய மனதிலே சிந்தித்த புத்திசாலித்தனமான அபிப்ராயங்கள் அல்ல.
I'll show you in 1 Peter chapter 1 verse 1 and 2.
1 பேதுரு 1 அதிகாரம் 1-2 வசனங்கள்.
Here it says.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
All of you in these different places, you were chosen or elected according to the foreknowledge of God the Father.
இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலே மேலே சொல்லப்பட்ட இடங்களில் இருக்கிறவர்களை பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே உங்களை தெரிந்து கொண்டார்.
See that?
பார்த்தீர்களா?
How were you chosen?
எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்?
How did he elect you?
எப்படி உங்களை தேர்வு செய்தார்?
According to his foreknowledge.
பிதாவினுடைய முன்னறிவின்படி.
He knew millions of years ago that here in Tamil Nadu in 2000 something you will accept him.
கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கிற நீங்கள் அவர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் முன்னமே.
He knew your name.
அவருடைய பெயரை அறிந்திருந்தார்.
He knew what name your parents would give you.
உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு என்ன பெயரை சூட்ட போகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
He didn't tell your parents what name to give you.
உங்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று உங்களுடைய அப்பாவிடத்தில் சொல்லவில்லை.
ஒப்பு
கொடுப்பா என்பதை அவர் அறிந்திருந்தபடியாலே
உன்னை
பெயரை தேர்ந்தெடுத்து உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பொழுதே வைத்து
உன்னுடைய
பெயரை அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதிவிட்டார். எப்பொழுது?
Before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாகவே.
Before he made the angels.
தூதர்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே.
I am very thankful for that.
அதற்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
It makes me a very happy man.
என்னை சந்தோஷமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது.
You ask me when did God know about Zach Poonen?
எப்பொழுது தேவன் சாக்பனை பற்றி அறிந்திருந்தார்?
Before he made the angels.
தூதர்களை உண்டாக்குவதற்கு முன்பதாக.
Way back before he made the devil.
பிசாசுக்கு முன்பதாகவே
என்னை
அறிந்திருந்தார்.
I am a very important person.
நான் மிக முக்கியமான நபர் என்பதை அறிந்திருந்தார்.
You are also an important person.
நீங்களும் முக்கியமான நபர் என்பதை அறிந்திருந்தார். அவர் உங்களை அறிந்திருந்தார்.
But you don't believe that because the devil never allowed you to know the truth.
நீ இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்க வேண்டும் என்று சாத்தான் உங்களை அப்படி வைத்தபடினாலே நீங்கள் இதை அறியாது இருக்கிறீர்கள்.
And you don't know the truth and so you are so depressed and discouraged and defeated so many times.
இந்த சத்தியத்தை அறியாதபடினாலே நீங்கள் அதிரியப்பட்டு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள்.
When you know the truth you will be free from all that discouragement.
இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லாவிதமான அதிரியத்திலிருந்து விலகி இருப்பீர்கள்.
When you know the truth that you are an important person in God's eyes.
தேவனுடைய கண்களிலே நீ முக்கியமான நபர் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ அதிரியப்பட மாட்டாய், சோர்வடைய மாட்டாய்.
You may not be an important person in Tamil Nadu or in your village.
தமிழ்நாட்டிலேயோ அல்லது உன்னுடைய சொந்த கிராமத்திலேயோ ஒரு முக்கியமான நபர்
You may not even be an important person in your family.
உன் குடும்பத்திலே கூட ஒருவேளை முக்கியமான நபரா இல்லாமல் இருக்கலாம்.
Sometimes parents despise one child.
சில சமயத்திலே பெற்றோர்கள் ஒரு பையனை மட்டும் அற்பமாய் எண்ணுவார்கள்.
I've seen that many times.
அநேக சமயங்களை பார்த்திருக்கிறேன்.
Some child is not doing well in studies.
சரியாக படிக்க முடியாத பிள்ளை.
Or some child is a little dark.
அல்லது ஒரு பிள்ளை கருப்பாக இருக்கிறது.
Or not so intelligent.
அல்லது ஒரு பிள்ளைக்கு புத்தி இல்லை.
Or very disobedient.
அல்லது கீழ்ப்படியாமல் போகிற பிள்ளை.
And the parents despise that child.
பெற்றோர் அந்த பிள்ளையை அற்பமாய் எண்ணுகிறார்கள்.
There is a saying in English called the black sheep in the family.
ஆங்கிலத்திலே இப்படியாக ஒரு வாசகம் இருக்கிறது, குடும்பத்திலே இருக்கக்கூடிய கருப்பு ஆடு.
This is all white sheep, this is the black sheep.
இவைகள் எல்லாம் வெள்ளை ஆடுகள், இந்த ஒன்று மட்டும் கருப்பு ஆடு.
I go to some homes.
நான் சில வீடுகளுக்கு போவேன்.
And the mother will say.
அம்மா சொல்வார்கள்.
Brother Zach, please pray for this son of mine.
சகோதரர் ஜாக், அவர்களே இந்த பையனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
He doesn't listen.
என்ன சொன்னாலும் கேட்க
மாட்டேங்கிறான். He doesn't do well in his studies.
படிக்கவும் மாட்டேங்கிறான்.
I say.
நான் சொல்வேன்.
I think he's going to be a child of God.
நான் என்ன சொல்லுவேன், இவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறப் போகிறான்.
Because God chooses sinners like this.
இது போல பாவிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
And I say, Mother, I have to pray for you only, not for this child. He'll be all right.
நான் ஜெபிக்க வேண்டிய ஆள் இந்த பிள்ளைக்கல்ல, உங்களுக்கு தான் முதலாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன்.
Because you are speaking so much evil of this child.
ஏனென்றால் நீங்கள் இந்த பிள்ளையை பற்றி அவ்வளவு மோசமாய் தவறாய் தீமையாய் பேசுகிறீர்கள்.
God chooses such people.
தேவன் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார்.
He came to choose sinners.
அவர் பாவிகளை தேர்ந்தெடுக்கிற தேவன்.
What was the thief hanging on the cross? Was he white sheep or black sheep?
அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் வெள்ளை ஆடா அல்லது கருப்பு ஆடா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள், எப்படிப்பட்டவன்?
I think when he was a little boy.
சின்ன பையனா அவன் இருந்திருக்கும் பொழுது.
Mother would have said.
அம்மா சொல்லியிருப்பார்கள்.
Fellow is always stealing something.
எப்ப பார்த்தாலும் இந்த பையன் திருடிட்டே இருக்கான்.
He's fighting with people.
எப்ப பார்த்தாலும் மக்களோட சண்டை போடுறான்.
What he will grow up to be?
இவன் பெருசா ஆனா என்ன ஆகப் போறானோ எனக்கு தெரியல.
But he went to heaven.
ஆனால் பரலோகத்துக்கு போய் விட்டான்.
I don't know his mother where she went, but
amma ponaangala illa endru enakku theriyavillai anal ivan ponaan.
I have learned in my life never to despise anybody.
Yaarayum arpamai enna koodad endru nan vaazhkile kattukondeen.
I always like to encourage the black sheep in a family.
Oru kudumbathile karupaadu endru odukapattavalai nan eppozhudhume avargalai paarthu pesi utsaagapadutha virumbugiren.
I have seen in my life that God picks up such people.
Appadi pattavalai devan purikki edukkiradhai nan paarthirukiren.
God doesn't work like men.
மனிதர்களைப் போல தேவன் கிரியை செய்வதல்ல.
Some of you who think you are so good.
நான் மிகவும் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிலர்
God may not choose you.
தேவனை ஒருவேளை தேர்ந்து கொள்ளாமல் போகலாம்.
And somebody you look down upon, that may be the one whom God chose.
சிலரை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள், அவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
I have a younger brother.
எனக்கு ஒரு இளைய சகோதரன் உண்டு.
He has been an atheist for many years.
அநேக ஆண்டுகளாக அவன் ஒரு நாஸ்திகனாக இருந்தார்.
He used to go to Sunday school with me.
என்னோட கூட சண்டே கிளாஸ் வந்து என்னுடைய தம்பி தான்.
But he became an atheist.
ஆனா என்னுடைய தம்பி ஒரு நாஸ்திகனாய் மாறி விட்டான்.
But I think now he slowly started going to church.
அவன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்.
After seeing my life for 47 years he sees there's something real.
47 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு இதுலயும் உண்மை இருக்குது போல என்று எண்ணி இப்பொழுது தான் சபைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்.
But I told him once.
ஒருமுறை நான் அவரை பார்த்து சொன்னேன்.
You are humanly speaking such a good person, that's why it's difficult for you to be saved.
மனுஷிகமாக பேசினால் நீ ரொம்ப நல்ல பையன், ஆகவே தான் நீ ரட்சிக்கப்படுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது.
I was a sinner.
நான் ஒரு பாவி.
That's why Jesus saved me.
அவர்தான் இயேசு என்னை ரட்சித்தார்.
You know Jesus did not come to call holy people.
பரிசுத்தவான்களை அழைக்கும்படியாக இயேசு வரவில்லை.
He came to save sinners.
பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார்.
He came to save people who are in the gutter.
சாக்கடையிலே விழுந்திருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
I am a wretched sinner.
ஆண்டவரே நான் ஒரு மோசமான பாவி.
You know what Paul said?
பவுல் என்ன சொன்னார் தெரியுமா?
I am the greatest sinner on the earth.
பூமியிலே நான் பிரதான பாவி.
What did God do with him?
அவனை கொண்டு தேவன் என்ன செய்தார்?
He made him the greatest apostle.
அவரை மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இந்த பூமியிலே மாற்றினார்.
So God is like that.
அவர் தேவன் அப்படிப்பட்டவராக
இருக்கிறார். He looks into the future.
எதிர்காலத்துக்குள்ளாக பார்த்து கோரிக்கை எடுக்கிறார்.
Not because they are good.
அவர் நல்லவர்களாக இருக்கிறபடினால
இல்லை. Because they come to Jesus and say I'm a sinner.
இயேசுவிடத்திலே வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்கிறபடினால.
My mother thinks I'm useless.
நான் பிரயோஜனமற்றவன் என்று என்னுடைய தாய் என்கிறார்கள்.
My mother father thinks even more than that I'm useless.
என் அப்பா பாத்தீங்கன்னா அதிக பிரயோஜனமற்றவன் என்று என்கிறார்.
But Lord you love me.
ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர்.
Jesus died for me also useless people like me.
என்னைப் போல பயனற்ற மக்களுக்காக கூட இயேசு மரித்தார்.
I want you to save me.
ஆண்டவரே என்னை ரட்சிக்க முடிய விரும்புகிறேன்.
God hears the cry of that useless person.
அந்த உபயோகமற்றவன் என்று என்ன கொண்டிருக்கிற அந்த மகனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார்.
His father and mother think he's useless.
அப்பாவும் அம்மாவும் லாக்கியற்றவன் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
But God sees that man saying I'm useless but Lord you love me.
ஆண்டவரே நானோ லாக்கியற்றவன் ஆனால் நீர் என்னை நேசிக்கிறீர் என்று சொல்கிறதை தேவன் கேட்கிறார்.
God takes his name and puts it in the book of life.
தேவன் அவனுடைய பெயரை எடுத்து ஜீவபுஸ்தத்தில் எழுதி விட்டார்.
The father and mother who think they're so holy their name are not in the book of life.
நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று எண்ணிக் கொண்டிருக்கிற அந்த தகப்பனும் தாயும் அவருடைய பெயர் அந்த ஜீவபுஸ்தத்தில் இல்லை.
Be careful about despising others.
மற்றவர்களை அற்பமா எண்ணுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள்.
Some of those people you despise they will be in the kingdom of heaven far ahead of you.
நீங்கள் அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலர் உங்களை காட்டிலும் முன்னாக பரலோகத்தில் இருப்பார்கள்.
One of the things I have learned in my life is never to despise another believer.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம் இன்னொரு விசுவாசியை அற்பமா எண்ணாதிருப்பது.
God Jesus came for sinners.
பாவிகளுக்காக இயேசு வந்தார்.
I'm not saying we should live in our sin.
நம்முடைய பாவத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை.
Because Jesus hates our sin.
நம்முடைய பாவத்தை இயேசு வெறுக்கிறார்.
But he came for sinners.
ஆனால் பாவிகளுக்காக அவர் வந்தார்.
He came to save us from our sin.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி ரட்சிக்க முடியாக வந்தார்.
God puts me in Christ.
ஆகவே கிறிஸ்து தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார்.
And what happens if God has put me into Christ millions of years ago?
கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
Now listen to this wonderful truth.
அருமையான சத்தியத்தை கவனியுங்கள்.
Where was I in Christ? When was I in Christ?
நான் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தேன்?
Before Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1:1க்கு முன்பதாக.
So when Christ came to earth,
கிறிஸ்து பூமிக்கு வந்தபொழுது,
and he hung on the cross,
சிலுவையிலே அவர் தொங்கினார்.
Who was in him?
அவருக்குள்ளாக யார் இருந்தார்?
Me.
நான்.
And you?
நீங்கள்.
When he died,
அவர் மரிக்கும் பொழுது,
who died?
யார் மரித்தார்?
I died.
நான் மரித்தேன்.
When he was buried,
அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது,
who was buried?
யார் மரி அடக்கம் பண்ணப்பட்டது?
I was buried.
நான் மரி அடக்கம் பண்ணப்பட்டேன்.
Why?
ஏன்?
Because I was in him.
நான் அவருக்குள்ளாக இருந்தேன்.
When he was raised up,
அவர் உயிரோடு எழும்பும் பொழுது,
who was raised up?
யார் எழுப்பப்பட்டார்?
I also.
நானும்.
And when he went up to heaven,
அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பொழுது,
who went up there?
யார் அங்கே போனார்?
Me.
நான்.
Again, these are not my theories. It's all written in Ephesians.
இவையெல்லாம் என்னுடைய கோட்பாடுகள் இல்லை. இவையெல்லாம் எபேசியர் எழுதப்பட்டிருக்கிறது.
Turn to Ephesians chapter 2.
எபேசியர் 2 அதிகாரம்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
When we were dead in our sins, he made us alive together with Christ.
அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
Raised us up with him, verse 6.
ஆறாம் வசனத்திலே நம்மை அவர் ஏழாம் வசனத்திலே தமிழ் பைபிளிலே
இருக்கிறபடினாலே We are buried with him through baptism into death.
ஞானஸ்நானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
Like Christ was raised from the dead, we also might walk in newness of life.
நாம் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டோம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
Our old man was crucified with him.
நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
You know, this is the wonderful truth.
அருமையான ஒரு சத்தியம் வேதம் நமக்கு சொல்கிறது.
That in Christ we died, we were buried, we rose up.
கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம்.
That is why you get baptized.
ஆகவே தான் நீங்கள் ஞானஸ்நானம்
எடுக்கிறீர்கள். That is why baptism is a very important testimony.
ஆகவே தான் ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமான ஒரு சாட்சி.
When somebody puts you into the water,
யாராவது உங்களை தண்ணீருக்குள்ளாக வைக்கும் பொழுது,
I'm saying when Jesus was buried 2000 years ago, I was buried with him.
இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன்.
Like I am brought up out of the water because when Jesus was raised up, I am also raised up.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பப்பட்ட பொழுது நானும் எழுப்பப்பட்டேன். ஆகவே இப்பொழுது நான் தண்ணீரிலிருந்து வெளியே எழும்புகிறேன்.
Not only raised up, lifted up to the heavens where Jesus is now.
எழுப்பப்பட்டது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டிருக்கிறது போல அங்கே நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன். ஏன்?
Romans 6 verse 4.
ரோமர் 6:4.
So that I might walk in newness of life.
நான் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்கும்படி.
That means walk a new kind of life on this earth.
இந்த பூமியிலே புதுவிதமான வாழ்க்கை வாழும்படி.
That is to walk a heavenly life on this earth.
அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த பூமியிலே விண்ணக வாழ்க்கையை வாழும்படிக்கு.
That is God's will for everybody who was baptized.
ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இதுதான் தேவனுடைய சித்தம்.
Are you baptized?
ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாயா?
This is God's will for you.
உனக்கு இதுதான் தேவ சித்தம்.
That you might walk in newness of life.
நீ புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
These are such simple truths.
ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எளிய சத்தியங்கள்.
The devil has hidden it from many people for many years.
அநேக ஆண்டுகளாக அநேக மக்களுடைய கண்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறான்
பிசாசு. Thank you, you're opening the eyes of even the simple children here today.
ஆண்டவரே, எளிய பிள்ளைகளுக்கும் கூட கண்களை இந்த நாளிலே திறக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே.
Truths that are hidden from the wise and the clever.
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட சத்தியங்கள்.
Help us to live this heavenly life on earth.
ஆண்டவரே, இந்த பரலோக வாழ்க்கையை பூலோகத்திலே நாங்கள் வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.